சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வைகைக்கரைக்கு வந்தார். வந்து அலுவலர்களை பார்த்து கேட்டார், வந்தியோட ஆள் வந்திருக்கிறேன், அட்டண்டன்ஸில் என் பேரை எழுதிக்கிங்கன்னார். சுந்தரன்னு பேர் எழுதினார். வந்தியின் ஆள் சுந்தரன் எழுதினார். என்ன கரைன்னு கேட்டாங்க. இந்த பாரு, இந்த கரை தான் நாள் ஒரு நாளாக வந்து ஆளே இல்லை, முழுக்க அடப்படாமல் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடைச்சாலும் இது உடச்சின்னு இருக்கிற காரணத்தினால அவங்க அடைச்சதெல்லாம் அரிச்சுண்டு ஓடுறது. ஆகவே நீ உடனே இமிடியேட்டாக இதை அடைக்கலைன்னா ஏற்கனவே அடைக்கப்பட்ட அருகில் இருக்கின்ற கரைகளுக்கு இது வந்து துன்பம் விளைவிக்கும் என்று சொன்னார்கள். அதனால் செம்மையாக அடைக்கின்றேன் என்று சொல்லிட்டு பெருமான் என்ன பண்ணார், மண்வெட்டி எடுத்தார். எடுத்துக்கொண்டு புறத்தே இருக்கின்ற மண்ணினை வெட்டி அந்த நீருக்கும் பூமிக்கும் நடுப்புற இருக்கிற இடத்திலே கொட்டி கரையை உயர்த்த வேண்டும். அவ்வாறு செய்பவர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வேலை செய்கின்ற மற்றவருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டும் அவர்களுக்கு அவருடைய கவனத்தை ஈர்த்து அவருடைய வேலையை கெடுத்தும் தன் கையில் இருக்கின்ற பிட்டினை அவர்களிடத்தும் கொடுத்து இது உண்டு பாரு, அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய் என்று சொல்லியும் தன்னுடைய இனிய குரலிலே பாடல்கள் பாடியும் ஆடியும் அவர்கள் மனதை கவர்ந்தும் இடையிடையே வேலை செய்தும் அந்த கரையை அந்த கரையை அடைப்பதை போல் மண்ணை கொண்டு போய் அதில் கொட்டும் போது தவறி போய் வைகை வெள்ளத்திலே கொட்டிவிட்டு அந்த மணல் என்னாகும், வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போகும், கரை அடைபடாது. அவ்வாறு நடனமாடியும் மிகவும் சின்சியராக வராமல் ஓடி வந்து சீக்கிரமாக அடைக்கணும், லேட் ஆகிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்து தலையில் இருக்கின்ற அந்த குடையில் இருக்கின்ற மண்ணினை கொட்டும் பொழுது தவறி வெள்ளத்திலே தான் விழுந்தோம், தன்னுடைய சுமையடை நனைய விட்டோம், அந்த சுமையடை கொண்டு வந்து பிழிந்தோம். இவ்வாறெல்லாம் விளையாடி கொண்டு இருந்தேன். அப்புறம் எமா நீண்ட நேரம் வந்து வேலை செய்கிறது, கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா உடம்புக்கு என்னத்துக்காரது, அம்மா கோச்சுப்பா என்று சொல்லி அங்கிருக்கின்ற ஒரு கொண்டை மரத்தின் நிழலில் சென்று உறங்கியும் எல்லாரையும் கெடுக்கிறார், என்னப்பா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக போனஸாக கொடுக்க போகிறாங்க, கடமைக்கு தானே அடைக்கிறீங்க, அடைச்சது போகிறோம், அப்புறம் வந்து அடைப்போம், அதான் அடைபட்டு இருக்குல்ல, இனிமேல் பயம் கிடையாது, வெள்ளமாக உள்ளே வரப்போகுது, நாளைக்கு கூட அடைச்சிக்கலாம், வாங்க ஒரு நல்ல கதையாக சொல்கிறேன் என்று சொல்லி இவ்வாறெல்லாம் கெடுத்துக்கொண்டிருந்தேன். அதாவது ஒரு கூலிக்காரன் அவனுக்கு சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பெருமா நிரூபித்தார். வேளானா சம்பளம்னு சொல்லணும், சம்பளத்தை முன்னாடி கொடுத்தா இப்படி தான் வேளாகும் என்பதற்கு முன்னுதாரணமாக பெருமா நடந்து கொண்டார். எவ்வளோ பண்ணினார் அவர், இவ்வளோ விஷமத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சூப்பர்வைசர்ஸ் எல்லாம். அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர்கள்லாம் இவனை வந்து செம்மைப்படுத்த வேண்டும், முதல்ல கூப்பிட்டு வான் பண்ணாங்க, அப்புறம் அடிக்க வந்தார்கள். ஆனால் அடிக்கும் போது ஒருத்தன் விளக்கினான், ஏய் இவன் பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்கறது இருக்கான், இவனை பார்த்தால மன்மதனை போல இருக்கிறான், பெரிய வீட்டு பிள்ளையா இருக்க போறான், இவன் ஏதோ வீட்டில் சொல்லிக்கிட்டு சொல்லிக்காம ஓடி வந்திருப்பான், பாக்கெட் மணி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து வேலைக்கு வந்திருக்கலாம், அடிச்சா தப்பா போயிடு, பார்க்கறதுக்கு பெரிய வீட்டு பிள்ளை போல இருக்கான், அவர் ஆகவே பெரிய பணக்காரன் வீட்டு பிள்ளையாக கூட இருக்கலாம், வீட்டில் சண்டை போட்டு வந்தால் இப்படி தான் வேலைக்கு வருவாங்க, ஆனால் அடிச்சுட்டோன்னா பின்னாடி விபரீதமாகிடும். விவிஐபி பிள்ளையாக இருந்தால் நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடுதா, நம்ம சீட்டு கிழிச்சிடும், அதனால நாம் ஏன் பொறுப்பேற்கணும், மன்னன்கிட்ட சொல்லுவோம், அடிக்கணும்னா அவன் அடிச்சுக்கிட்டோம் என்று சொல்லி மன்னனிடம் சென்றது. மன்னன் வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டுருக்குங்கிறது பார்க்குறதுக்காக கையிலே பொறுப்பிரம்போடு வந்து கொண்டிருக்கிறார். அரிமர்த்தட பாண்டியன் எல்லாத்தையும் பார்க்குறது, பல இடங்களிலே சீரும் சிறப்புமாக கரையானது செம்மையாக அடைபட்டு இருக்கிறது. அப்படி இந்த இடத்துக்கு நம்முடைய சொக்கேச பெருமான் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது அங்கு வந்திக்கு அளக்கப்பட்ட பங்கு மட்டும் அடைபடாதோடு அல்லாமல் அருகிலே அடைபட்ட கரைகளையும் அதை வந்து உடைத்து கொண்டு வெள்ளமானது ஊருக்குள் வந்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோன்னே சினந்தார். சினந்து அந்த அவன்கிட்ட நிறையா பேசியாச்சு பெருமானே, பேச்செல்லாம் உதவாது, என்ன சொன்னாலும் பதில் பேசாமல் அவன் செய்தே செஞ்சிட்ருக்கான் என்று அந்த பெருமானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடி உதவுவதை போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார். உலகத்தில் எது உதவும், அடி உதவும். அடினா என்ன, சொக்கேச பெருமானுடைய திருவடி, அடித்து அந்த அடியை பெற்றான், அடி உதவி போல யாரும் உதவ மாட்டார்கள் என்று சொல்லி கையில் இருக்கிற பிரமினை எடுத்துக்கொண்டு கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டானா, ஏன்னா அடிக்க மனசு வரல. பாலொழுகும் திருமுகம் பொன்னார் மேனி, அது பொன்னார் மேனி என்பதனால அந்த சுவடு நல்லா தெரியுது நம்ம குருநாதருக்கு. அவர் உருகுகின்றார், பண் சுமந்த பாடர் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் மின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மாலாய். பொன்மேனியில் புன் சுமந்து நன்னா வடு திரியுது, அதை பார்த்து மனம் உருகுகின்றது. கருப்பா நம்ம கலர் இருக்கிற ஒருத்தர் அடிச்சா கருப்போட கருப்பா போயிடும், தெரியாது. பொன்னார் வெளியில பட்டா அப்படி அவன் அடித்த போது, கண்ணை முடிக்கொண்டு அடித்த பொழுது பெருமான் பொறுப்புணர்வோடு தன்னுடைய வலது திருமுதுகையில் வாங்கி கொண்டாராம். என்ன காரணம்னா, கடைசி வரையும் மீனாட்சியை காப்பாத்தியானோ, அவன் மேல அடிபடக்கூடாது. ஆகவே பெருமான் மீது பட்ட அடி திருமான் மீது பட்டிருக்கலாம், பிரமன் மீது பட்டிருக்கலாம், எல்லா உயிர்கள் மீதும் பட்டிருக்கலாம் புராணம் சொல்வதை போல, ஆனால் மீனாட்சி மீது மட்டும் படல என்று அந்த மீனாட்சியை காப்பாற்றினார். பெண்ணினுடைய வயிற்றிலே கருத்தரித்த காலத்திலே தரிக்கப்பட்ட கருவினுடைய முதுகிலே அந்த அடிபட்டது. அது கர்ப்பப்பைக்குள்ளே நெளிந்தது. சராசரம் சேத்தனம் அச்சேதனம் அனைத்தையும் பெருமான் கலந்திருக்கின்ற வியாபிச்சிருக்கின்ற காலத்தினால சேதன வர்க்கங்கள் மட்டுமில்லாமல் அச்சேதன வர்க்கங்கள் மீதும் அடிபட்டது. சமுத்திரம், பிருத்திவி, வாயு, பர்வதம், சுவரில் எழுதியிருக்கிற சித்திரம் எல்லாவற்றின் மீதும் அடிபட்டதுன்னு சொல்றார். வேதம் தியானம் பண்ணிட்டு தாமர மரம் இருக்கிற பிரம்மா என்னென்ன வியப்போடு பார்த்தார், பார்க்கல படுத்து இருக்கிற விஷ்ணு கண் விழித்து பார்த்தார். அடிச்ச அருமர்த்தன பாண்டியன் இந்த வேலைக்காரனை அடிச்சோமா நம்மள நாமே அடிச்சுட்டோமான்னு தன் முதுக பார்த்துட்டான். எய்தாமரை அடிச்சதுக்கு நம்ம முதுகில் அடி விழுந்திருக்கிறதே அப்படின்னு பார்த்து கொண்டார். எல்லோரும் உன் முதுகில் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறார். உன் முதுகிலும் தான் அடிபட்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது. அவரவர் முதுகு அவரவருக்கு தெரியாம இருக்கலாம், பிறர் முதுகு தெரியுமில்ல. ஆகவே அடிபடாதவனே இல்லை. மதுரையில் மட்டுமில்ல, அகில லோகத்திலும் அடி உண்ணாதவர்கள் இல்லை என்று பார்க்கின்றோம். அந்த அடியை வாங்கி கொண்ட பெருமான் ஒரு பிடி மண்ணினை வந்தியினுடைய அந்த பங்கிலே தூக்கி எறிந்தார். எரிந்துவிட்டு அந்தர்தானமானார், விண்ணிலே மறைந்தார். அந்த ஒரு பிடி மண்ணினாலே வைகையினுடைய மயில் கணக்கான அந்த இரண்டு கரைகளும் பெரிய அணை கட்டியதை போல கரையானது உயர்ந்து காட்டியது. அதான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே என்று சொன்னார். பிட்டு வாங்கியதற்கு ஏற்ப பெருமான் அந்த கரையை அடைத்தாரா, உடைந்த பிட்டை வாங்கியதற்கு ஏற்ப கரையை உடைந்து கொண்டிருப்பதாகவே அடைத்தார். பிறகு என்ன பண்ணாரு, பிட்டினால் தான் பசி தீர்ந்ததை போல பெருமான் தான் திருப்தி அடைந்ததை போல ஒரு பிடி மண்ணினாலே பல மைல் கணக்கான கரையும் அடைபடும் கூட செஞ்சார். எல்லாம் அவருடைய திருவுள்ளம். உடைஞ்ச பிட்டை வாங்கிட்டு இருந்த மாதிரி கடை உடஞ்சிக்கிட்டே இருந்தது, ஆனா பிட்டை சாப்பிட்டு திருப்தி வந்த மாதிரி கரை அடைஞ்சிடுச்சு என்று பெருமான் இந்த லீலை செய்து விட்டு அந்த மன்னன் பெருமானே வந்திருக்கிறான் என்பதை ஐயமாரே தெரிந்து கொண்டு பெருமானை அடித்து விட்டோமே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெருமான் அசரீரியாக சொன்னார், ஆகாயவாணியாக, வாதவூருனுக்காக இவ்வளவும் செய்தோம். ஆகவே அந்த வாதவூரனை அவருடைய இச்சைப்படி நீ நடத்துவாயாக. வாதவூரான் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்க என்று பெருமான் சொன்னார். அந்த நேரத்திலே எல்லோரும் பார்க்கும் வண்ணம் கைராயத்திலிருந்து தங்க விமானம் ஒன்று சிறகடித்து பறந்து வந்தது. அந்த வந்தி என்ற நங்கையை சிவகணங்கள் எல்லாம், பாட்டி கைலாயத்துக்கு வாங்க, உங்கள் பிட்டு நாங்கள் சாப்பிட வேணாங்க, பூமியில் இருக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் பிட்டை சாப்பிடணுமா, நாங்களும் உங்கள் பிட்டு சாப்பிடணும், வாங்க கைலாயத்துக்கு வந்து தொண்டு செய்யுங்க என்று சொல்லி அந்த வந்தியை அழைத்து கொண்டு சென்றார்கள். இந்த காட்சியெல்லாம் அந்த மதுரை மாநகரத்து மக்கள் எல்லாம் கண்டு கழித்தார்கள். அந்த மூவகையும் படைத்த நாயகனாகின்ற பெருமான் இந்த வைகையினுடைய மண்ணை சுமந்தும் இந்த வைகையிலே ஆடியும் பாடியும் ஓடியும் எல்லா மக்களுக்கும் அவருடைய கண்கள் ஆற தன்னுடைய சுந்தர சுரூபத்தை காட்டியும் இவாறெல்லாம் இன்புறுத்தினாரே என்று அவர்களெல்லாம் மகிழ்ந்திருந்தார்கள். அரிமர்த்தன பாண்டே நம்முடைய குருநாதர் திருவடிகளை பற்றி கொண்டு அரற்றுகின்றான். பெருமானே எவ்வளவு பெரிய பிழை செய்திருக்கின்றேன், என்னை மன்னித்திருளுங்கள் மன்னித்திருளுங்கள் என்று சொன்னான். குருநாதர் சொன்னார், நீ ஒரு பிழை கூட செய்யவில்லை, முகமனுக்காக சொல்லவில்லை. ஏன்னா உங்களை போல உண்டான முகதாட்சிணியத்தை சொல்வார்கள். யார் சொல்வார்கள்னா, உலகத்தை உண்மை என்று கருதுகின்ற சொல்வார்கள். ஆனால் கடவுளே உண்மை என்று தெரிந்து கொண்ட ஒரு ஞானி அவன் வாயில் ஒரு உபச்சாரத்துக்காக போய் வராது, உபச்சாரத்துக்காக கூட போய் வராது. அவர் வாயில் வருவது உண்மையாகிவிடும். இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னால் அபிராமி பெற்று சொன்னால் அது பௌர்ணமி ஆகிடும், அமாவாசையாக இருந்தாலும். ஏன்னா அவர் யாரையும் பார்த்து உன்னை போல உண்டான வேணும் நம்மள மாதிரி சொன்னதில்லை, பகவானே பாடியிருக்கிறார் என்ற காரணத்தினால. அப்போ நம்ம குருநாதர் சொல்கிறார், அரிபந்தன பாண்டியா நீ சிறந்த சிவபக்தன், உங்ககிட்ட வேலை பார்த்து உன் காசில் நான் சாப்பிட்ட காரணத்தினால தான் எனக்கு என்னை பாவம் பற்றாமல் குருநாதனுடைய கிருபை கிடைச்சது, தரிசனம் கிடைச்சது, இன்றைக்கு பெருமானுடைய அருள் கிடைக்கின்றது, அவனுடைய திருவடி கிடைக்கப் போகின்றது. ஆகவே நீ அடிச்ச அடியெல்லாம் என் பழவினை தீர்த்து நீ எனக்கு உதவி செய்திருக்கின்றாய். ஒரு டாக்டர் நமக்கு வந்து நோய் தீரும்படியாக வயதை கிழிச்சார்னா என் வயதை கிழிச்சுட்டேருந்து கேஸ் போடுவோமா, போட மாட்டாங்க. ஆகவே நீ எனக்கு செய்ததா என் வினைப்பயனை நீ நுகர்வித்தாய், உன் மீது குற்றமே இல்லை. உன்னிடம் வேலை பார்த்த காரணத்தினால்தான் என் மனம் மாசுபடாது, இறைவன்களை பெற்றது. நாம் ஒத்தட்ட காசு வாங்கணும்னா அவர்கள் வந்து புண்ணியவான்களாக இருக்கணும். ஒரு பாவிட்ட காசு வாங்கணும்னா அந்த பாவை நம்மளை கரைப்படுத்தும். நல்ல ஒரு ஆகாரம் பண்ணணும்னா சாதுக்கள் வீட்டில் ஆகாரம் பண்ணணும், அதை போல இல்லைன்னா காசு கொடுத்து சாப்பிட்றணும் என்று பார்க்கின்றோம். ஆகவே அரிமர்த்தல உன்னுடைய பெருமை உனக்கு தெரியாது, உன் மீது எனக்கு எள்ளளவும் வந்து வருத்தமே கிடையாது, நீ எனக்கு செய்ததெல்லாம் பெரும் உதவி, பேருதவி நீ செய்திருக்கின்றாய் என்று நம்ம குருநாதர் நூற்றுக்கு நூறு முகமில்லாமல் உண்மையாக சொல்லிவிட்டு எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்ன உதவி? மீண்டும் மந்திரியானு சொல்லிடாதப்பா, என்னை பெருமானுடைய திரும்பவும் திருப்பந்தூரில் போய் குருநாதரை பார்க்க வேண்டும் செய்வாயாக என்று சொன்ன உடனே உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று அரிமர்த்தல பண்ணி விடை கொடுத்தான். நம்முடைய குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்த்தல பண்ணின் சிவகதி அடைந்தார். அதை பரஞ்சோதி முனிவர் சரியாக சொல்றார், திருவாசல அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, நம்முடைய குருநாதர் வயதால் மிகவும் இளையவர், அரிமர்த்தல பாண்டியன் அவரை விட 20-30 ஆண்டுகள் மூத்தவர். நம்ம குருநாதருக்கு 30 வயசுல, அவருக்கு 50 வயசுக்கு மேலே கூட. அப்போ அவர் சொல்றார், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி என்று நம்ம குருநாதருடைய ஜீவித திசையிலேயே அரிமர்த்தல பாண்டியன் சிவனடி சேர்ந்தான். அரிமர்த்தல பாண்டியனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த அறிஞர்களுடைய கூற்றுப்படியே வரகுணன் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய காலத்திலும் நம்முடைய குருநாதர் வாழ்ந்தார். அந்த வரகுணனை பற்றி திருக்குவையாரில் ரெண்டு இடத்துல சொல்கிறார். அவன் தான் தில்லை சிற்றம்பலத்தில் நிறையா தொண்டு பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய குருநாதர் திருப்புரந்தரிக்கு வந்தார். வந்து தன்னுடைய குருநாதரை விழுந்து வணங்கி தொண்டு செய்கின்றார், ஆத்மநாசவை பண்ணுறார். தன்னுடைய அடையாளர்கள் கூட ஒரு நாள் நீ முறையாக எல்லா தலங்களையும் தரிசித்து கொண்டு தில்லைக்கு வந்து சேர் என்று சொல்லிவிட்டு அந்த அக்னி தீர்த்தம் என்ற பொய்கையிலே ஒரு நெருப்பினை உண்டாக்கி அதிலே இறைவன் மறைந்தருளினான். அவ்வாறு மறைந்தருளிய காரணத்தினாலே பெருமான் திருப்புரந்தரை விட்டு நீங்கினான் என்பது கிடையாது, நீங்கியதை போல் ஏமாற்றினான் என்று சொல்றார். திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும், கள்ளம் என்றால் வஞ்சனை. பெருமான் தன்னை தில்லைக்கு வரவழைப்பதற்காக இவ்வாறு நாடகம் ஆடினான். உண்மையில் பெருமான் எங்கிருக்கிறார்? அங்கேயே நிழல் போல இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, காணும் கரணங்கள் எல்லாம் பேர் இன்பமென பேணும் அடியார் பிறப்பகல காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பிரியானை வாயார பேசு. பெருமான் பெருந்துரை விட்டு என்றுமே பிரியமாட்டார். அது ஒரு அவிமுக்த க்ஷேத்திரம். அவிமுக்த க்ஷேத்திரம்னா என்னென்ன, எந்த காலத்திலையும் எவ்வளவு கலியில தோஷங்கள் அதிகமானாலும் சில ஊர்களை விட்டு பெருமான் எந்த காலத்திலும் கைவிட மாட்டார். ஆலவாய், திருப்பெருந்துரை, சிதம்பரம், காசி போன்ற ஊர்கள் எவ்வளவு களி முத்தினாலும் சுவாமி அங்கே இருப்பார் என்று பார்க்கிறார். அதான் அவிமுக்த க்ஷேத்திரம். ஒரு புரண்டு அழுகின்றார் தன் குருநாதன் தன்னை கைவிட்ட பிறகு. அருக்கிலேன் உடல் தீப்ப அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு அருகிலேன் திருவருளகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் பொக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாகா என்று பெருமானே உன்னை பிரிந்து எவ்வாறு வாழ்வேன்? இந்த உயிரை மாய்த்து கொள்ளலாம், உடலை அறுத்து விடலாம், நெருப்பில் விழுந்து விடலாம், நீரில் பாய்ந்து விடலாம் என்று சொன்னால் இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு சொந்தம். உன்னை கேட்காம உன் பொருளை உன் கூடத்தை உன் வாச்சை நான் எப்படி போட்டு உடைக்கிறது? என்னுடையதாக இருந்தால் நான் வந்து உடைக்கலாம். எல்லாம் உன்னுடையது இல்லவா? நீ உபதேசம் பண்ணபோது எல்லாத்தையும் உனக்குன்னு கொடுத்துட்டேனே. அப்போ என்னை செத்திடப்படியாய் செத்துத்துறேன்னு பெருமானே சொல்லுங்கள். இந்த பிரிவினை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று இவ்வாறு பிரிவு ஆற்றாமல் அந்த நெய்தல் திணையில தான் திருவாசகம் முழுக்க பாடுறார். ஆனால் இதை இன்னொரு உயிர் அறியாது. அத்துணை திருவாசகமும் அந்த ஆத்மநாத சுவாமி அறிவார், இவர் அறிவார். அவ்வளவுதான். தன்னுடைய குருநாதனை பிரிந்து புலம்புகின்றார். ஒரு ஊரா பெருமானை தரிசித்துக் கொண்டே வருகின்றார். எந்த இடத்துலலாம் ரொம்ப புலம்புறாரோ அந்த இடத்துலலாம் அவருடைய அழற குழந்தை பால் குடிக்குங்கிற மாதிரி பெருமான் உத்தரகோசமங்கையிலும் சீர்காழியிலும் திருவண்ணாமலையிலும் திருக்குன்றத்திலும் நம்முடைய குருநாதருக்கு காட்சியெல்லாம் கொடுத்து, அம்மா உங்க கூட தான் இருக்கேன், அழாத, ஒழுங்காக கிரச்சுக்கு போ, ஸ்கூலுக்கு போனால் அம்மா கண்ணீரை வந்து துடைத்து விட்டு அனுப்புவதை போல பெருமான் அடுத்தடுத்த ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறார். ஆனால் திருப்புரந்தரை குருநாதனை பிரிந்த பிரிவாற்றாமல் இவரால் தாங்க முடியவில்லை. தில்லைக்கு வந்தார். தன்னுடைய குருநாதனையே பார்த்தார், நடராஜாவை பார்க்கல. சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்புலிக்க ஆறாத ஆசையதாய் அடியேன் அகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. திருப்பெருந்துரை பெருமான் தான் அங்கே கொலுசு கட்டிட்டு ஆடுறார் நடராஜாவா என்று எவ்விடத்திலும் தன்னுடைய குருநாதனையே கண்டார். அவ்வாறு கண்டிருக்கும் பொழுது தில்லையிலே நான்கு வீதிகளிலே யாரும் தங்கக்கூடாது, தீட்சிதான் மட்டும்தான் தங்கலாம் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. தில்லை வந்து பூலோகஸ் கைலாசம், நான்கு வீதிகளிலே சதுர்தச புவனங்களை பெருமான் படைத்துள்ளினான். சிவகணங்களே அங்கே தீட்சிதர்களாக வந்திருக்கிற காரணத்தினால அந்த 3000 பேர் தவிர யாரும் அங்கே தங்கக்கூடாது. என்ன காரணம்னா, ஏனையோருக்கு மலமூத்திர விசர்ஜனத்தினால அங்கே தோஷம் உண்டாகும். ஆகவே நான்கு வீதிகளுக்கு வெளியில் தங்குறது சம்பிரதாயம். சம்பந்த பெருமான் உட்பட எல்லாரும் 4 வீதிக்கு வெளியில் தான் தங்கியிருக்காங்க. வேட்களத்தில் சம்பந்தர் தங்கினார். அதே போல இவர் திருப்பார்க்கடல் என்ற இடத்திலே தங்கினார் நம்முடைய குருநாதன். திருப்பார்க்கடல் என்பது நடராஜ பெருமானுடைய தச தீர்த்தங்களில் ஒன்று. உபமன்யு முனிவருக்காக பெருமான் பார்க்கடலை கூவி அழைத்த ஒரு தடாகம் அங்கே இருக்கு. அதன் கரையிலே ஒரு பர்ணசாலை அமைத்து நம்முடைய குருநாதர் தங்குகின்றார். அப்படி தங்கும் பொழுது இலங்கையிலிருந்து புத்தர்கள் வந்து வாதிடுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற சைவர்களும் அந்தணர்களும் வாதிட்டு புத்தருடைய சிலையை நடராஜ பெருமான் இருக்கின்ற இடத்துல நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சோழ நாட்டை ஆண்ட மன்னனும் பௌத்தனாக இருந்தான் என்ற காரணத்தினாலே அந்த இலங்கையிலிருந்து வந்திருந்த துறவிகளுக்கு அவன் துணையாக இருந்தான். அப்பொழுது அந்த மன்னனுடைய ஊமை பெண்ணை சிவ தத்துவ விவேகம் இவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இறைவனை எதிர்த்து கேட்பவர்கள் கேட்கின்ற கேள்வியை கேட்கிறார். அதற்கெல்லாம் ஒரு சைவன் சொல்ல வேண்டிய விடையை ஊமையாக இருக்கின்ற அந்த பெண்ணை சொல்ல வைத்து இதன் மூலம் அற்புதம் நிகழ்த்தி அந்த சோழ மன்னனையும் சைவனாக ஆக்கி அந்த பெண்ணை பேசுகின்ற ஆற்றல் கொண்டவளாக ஆக்கி அங்கு வந்திருந்த புத்தர்களுக்கு நல்லறிவு உண்டாகும் வண்ணம் தன்னுடைய திருவுருள் கண்ணோக்கம் செய்து அவர்களுக்கு சைவ மதத்தினுடைய உண்மைகளை புகட்டி அவர்களை சைவர்களாக ஆக்கி தீட்சிதர்கள் அஞ்சிய அச்சத்தை போக்கி அவர்களை காத்தொழினர். இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் நடராஜ பெருமான் ஒரு நாள் சிவகாமிகிட்ட சொல்கிறார், சிவகாமி அன்றாடம் உனக்கு நான் தான் அலங்காரம் பண்ணி விடுவேன், கூந்தலிலே மலர் முடித்து விடுவேன், உன் கண்ணுக்கு மை தீட்டி விடுவேன், மூஞ்சியில் பவுடர் போட்டு விடுவேன், உதட்டிலே அந்த உதட்டுச்சாயம் போட்டு விடுவேன், கையில் வளையல் போட்டு விடுவேன், என்னென்னா இதெல்லாம் அவள் செய்ய வேண்டிய வேலை, நடராஜாக்கு தான் வேலை. ஏன் அப்படின்னா மூலகளையும் படைத்து காத்து அழித்து கொண்டு அவள் பண்ணுறா, நடராஜா வேலையை அவள் பண்ணுறதுனால நடராஜாக்கு லெஷர் டைம், ஃப்ரீ டைம், அதனால சிவகாமிக்கு அலங்காரம் பண்ற வேலை தான் நடராஜாக்கு. சீராட்டு நினைக்கலை அச்சீராட்டும் சிறுமருங்குள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்ததே என்று மீனாட்சியோட முத்துமலை வாங்கின குமரகுருபர் சொல்றார். அதனால பிரமாணம் தானே, பஞ்ச கிருத்தியத்தையும் பகவான் பேர்ல அம்பாள் தான் பண்றா, பகவான் சும்மா தான் இருக்கார், நிஷ்கல பரசிவமா தான் இருக்கார். அப்ப நம்ம வேலையை எல்லாம் அம்மா பண்ணும்போது அம்மாவுக்கு நம்ம தொண்டு செய்ய வேண்டியதானே என்று நடராஜா பண்றார், அலங்காரம் பண்றார். அவர் சொன்னார், இன்னைக்கு மட்டும் கண்ணாடியை பத்தி நீனே அலங்காரம் பண்ணிக்கோ, இன்னைக்கு எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. என்ன பெருமானே, இதுவரையும் நான் கண்ணாடி பார்த்து எனக்கு நானே அலங்காரம் பண்ணிட்டது இல்லை, நான் மை திட்டினா தாறுமாறா போயிடும், நான் பொட்டு வச்சுட்டா ஒழுங்கா கூட நிக்காது, எல்லாம் நீங்க தானே பண்ணிய பழக்கம், இன்னைக்கு திடீர்னு நான் வந்து புதுசா அலங்காரம் பண்ணிட்டா வெளியில போக முடியுமானு எனக்கு கூச்சமா இருக்குமே, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, இன்னைக்கு மட்டும் எனக்கு இந்த வேலை கிடையாது, முக்கியமான வேலை இருக்குன்னு. என்ன முக்கியமான வேலை, என்னுடைய சிஷ்யன் இருக்காங்க, அவன் மனசுலேயே அத்தனை திருவாசகமும் இருக்கு, அது உலகத்துக்கு பயன்படணும், அதனால அந்த திருவாசகத்தை நான் இன்னைக்கு எழுத போறேன், ஏடும் எழுத்தனையும் நான் எழுதுனால இந்த வேலையை நீ பண்ணிக்கோ, அந்த வேலையை நான் பண்ணிக்கிறேன்னு பெருமான் வந்தார். அப்படியானு அம்பாளும் கூட வந்தார். சீதம் மலர்ந்த திருப்பார்கடல் நார, பாதம் மலர்ந்த பரமன் பரிவாலே, வேதம் மலர்ந்த திருவாயால் வேண்டவும் நீ ஓத மலர்ந்தது எம் உயிருக்கு ஓர் உயிரே. நம்முடைய உயிருக்கு ஓர் உயிர் என்பது திருவாசகம். அது எப்பொழுது மறந்ததுன்னா ஜில்லுன்னு இருக்கிற அந்த பாக்கடல் தீர்த்தத்துடைய கரையில பாத தாமரை நோக வேதம் எந்த வாக்கிலே உண்டாயிற்றோ அந்த வாக்கினாலே திருவாசகம் வேண்டும் என்று பெருமான் கேட்டு அம்பாளுடைய முகத்திலே அலங்காரம் செய்கின்றதனுடைய திருக்கரத்திலே அந்த எழுத்தானையை பிடித்து கொண்டு தன்னுடைய இடதுகரத்தில் இருக்கிற திருவேட்டிலே குருநாதர் சொல்ல சொல்ல அவர் எழுதி கொண்டது திருவாசகம். அவ்வாறு திருவாசகத்தை எழுதி கொண்டார். எழுதி கொண்டு பார்த்தார், திருவாசகம் முழுவதும் குருஸ்துதியா இருக்கு, ஆத்மநாதர் மேல இருக்கு, எழுதி கொண்ட எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் கிடையாதா என்று பெருமான் கேட்டாரா. வந்தது பெருமான் என்று இவர் அறிந்தார். வந்த பெருமான் அந்தன வேடத்திலே வந்தார். வந்தபோது என்ன சொன்னார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார். நடராஜா என்ன சொன்னார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். இப்படி நடராஜா பொய் சொல்லலாமான்னு ஒருத்தருங்கிட்ட கேட்டார். பொய் இல்லை, மதுரை தான் எல்லாம் என்பதனால அப்படி சொன்னார். நடராஜா எப்பொழுதுமே மதுரையில தான் இருக்கார், மதுரை தானே சிவபுரம், மதுரை அங்கிருந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள இருக்கு, நம்ம நினைக்க கூடாது, மதுரைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு என்பதனால புராணத்துல சுவாமி சொல்றார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நடராஜாவுடைய சபையை சுத்தி இருக்கிற அந்த உள் பிராகாரத்துல மதுரையினுடைய லீலைகள் தான் சிற்பமாக அடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இடமே மதுரை தான், அம்பாளே மீனாட்சி தான், சுவாமி உண்மையிலே மதுரையில் தான் வந்திருக்கிறார். உடனே இவர் என்ன பண்ணார், வந்த அண்ணனருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை ஆசனத்தில் அமர வைத்து திருவாசகம் சொல்லுங்கன்னு சொன்னபடி நின்றுக்கிட்டார். உங்கள் திருவாசகம் நான் அறிய விரும்புகிறேன் சொல்லுங்கன்னு சொன்னேன், ஆனந்தம் இல்லான் தனையடைந்த நாயகனை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வித்தான் காணேடி என்று சொல்லி இந்த கைகளை உயர்த்தி கொண்டு பரமானந்த வெள்ளத்திலே அமிழ்ந்தபடி அந்த சிற்பம் அங்கே இருக்கு. அங்கே ஒரு திருப்பெருந்தை பெருமானுடைய கோயில் இருக்கின்றது, எங்கு திருவாசகம் எழுதப்பட்டதோ அந்த இடம் அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும். அந்த இடத்துல நடராஜா வந்து அந்தனர் இடத்துல வந்து எழுதி கொள்கின்றார். எழுதி கொண்டு பாவை பாடிய வாயால் கோவை வேண்டும் என்று சொல்லி திருக்கோவையாருடைய மகிமை தனியாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த திருக்கோவையார் என்பது திருவாசகத்தினுடைய ஒரு திறவுகோல், திருவாசகனுடைய நுண்பொருள்கள் எல்லாம் விளக்குகின்ற ஒரு நூல். அந்த 400 பாடலும் நடராஜ பெருமானை தூத்தரிக்கின்ற பாடல், 400 பாடல்லையும் அம்பலவாணருடைய பெருமையை சொல்லுகின்றார். அந்த இரண்டு நூல்களும் எழுதி கொண்டு நடராஜ பெருமான் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கு அந்த திரு ஏட்டினை திருவாத ஊரான் சொல்ல திருச்சிற்றம்பலமுடியான் எழுதியது. அப்படிதான் வாசகம் எழுதுவாங்க ஏட்டிலெல்லாம் பழங்காலத்தில், இன்னார் சொல்ல இன்னார் எழுதியதுன்னு எழுதி திருச்சிற்றம்பலமுடையவன் என்று சொல்லி கையெழுத்திட்டு அதை வைத்திருந்தார். மறுநாள் காலையிலே அம்பலத்தை திறந்து பார்க்க வந்தவர்கள் அதை கண்டு வியந்து அதனுடைய அதனை படித்து பார்த்து அதனுடைய பொருளாழத்தையும் அதனுடைய சொல்லயத்தையும் கண்டு வியந்து இதனுடைய உண்மை பொருளை அறிய வேண்டும் என்ன. அந்த காலத்தில் எல்லாருமே வித்வான்கள், மன்னர்கள், அப்புறம் கோயிலிலே பூஜை பண்ணுகின்ற சிவாச்சாரியர்கள், தீட்சிதர்கள் எல்லோருமே இரண்டு மொழிகளிலே சிறந்த வித்வான்களாக இருந்தார்கள். எடுத்தெடுப்பிலே அவர்களுக்கு நன்றாக புரியும், இருந்தாலும் அதனை இன்னும் மேலான அறிஞர்கள் மூலம் நன்றாக அறிய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும். அதனால நேரடியாக நம்ம குருநாதர் வந்து இதனுடைய பொருளை உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். குருநாதர் ஒரு ஆணை மகத்தென்று எழுந்தருளினார். சிற்றம்பலவனரை தரிசனம் செய்து இத்துணை பாடல்களுக்கும் ஒருவனே பொருள் என்ற அந்த அம்பலவனரை சுட்டிய வண்ணம் அவருடைய குஞ்சித பாதத்திலே இரண்டர கலந்தார், தன் உரு கறந்தார் என்ற அளவிலே இந்த புராணத்திலே நம்முடைய குருநாதனுடைய பெருமையை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.